2014 ஏப்ரல் மாத தென்றல் இதழில் ஹரிமொழி பகுதியில் விடை தெரிந்தால் சொல்லலாம் என்ற தலைப்பில் ஹரிகிருஷ்ணன் எழுதிய கட்டுரை. வாசிப்பவர் ஹரிகிருஷ்ணன். நாம் சென்ற இதழில் முடித்திருந்த இறுதி வாக்கியத்தை பார்க்கும்போது மகாபாரதத்தில் அப்படியென்ன மூத்த பிள்ளை சிக்கல் என்று ஒருவேளை கேட்க தோன்றலாம். ஒருவேளை நம்மில் மிக பலருக்கு மிக பொதுவான நிலை வரும் அபிப்பிராயம் ஒன்று உண்டு. திருதராஷ்டிரன் பிறவியிலேயே கண் தெரியாதவனாக பிறந்துவிட்ட காரணத்தால் அரசு பாண்டுவிடம் தரப்பட்டது. பாண்டு ஒரு நாள் காட்டில் வேட்டையாட செல்லும் போது தவறுதலாக புணர்ச்சியில் ஈடுபட்டிருந்த மான்களின் ஆண்மானை கொன்றுவிட்டான். உண்மையில் அந்த மான் ஒரு ரிஷி என்பது அவனுக்கு தெரியாது. இறக்கும்போது அந்த முனிவர், நாங்கள் இருந்த நிலையில் நீயும் உன் மனைவியும் இருக்க நேர்ந்தால் அக்கணமே நீ இறப்பாய் என்று சபித்துவிட்டு இறந்து விட்டதால் பாண்டு அரசை துறந்துவிட்டு காட்டுக்கு தன் மனைவியரான குந்தியுடனும் மாதிரியுடனும் சென்றபோது அரசை திருதராஷ்டிரன் பெற்றான். எனவே அரசு மீண்டும் மூத்த பிள்ளையின் வசம் வந்துவிட்டது. இப்போது இளைய மகனான பாண்டுவின் புத்திரர்களுக்கு எவ்வாறு அரசில் உரிமை கிடைக்கும்? அவர்களுக்கு அரசுரிமை என்ற பேச்சுக்கே இடமில்லையே. அதுதான் அரசு மீண்டும் திருதராஷ்டிரம் ஒப்புவிக்கப்பட்டு விட்டதே. இனிமேல் அவனுடைய வாரிசுக்குத்தானே அரசுரிமை வந்தாக வேண்டும். இதில் எங்கிருந்து தர்மபுத்திரனுக்கு பாதி அரசு என்ற பேச்சு எழுந்தது? ஒருவேளை திருதராஷ்டிரன் மக்களுடைய கருத்துக்கு பயந்து கொண்டு தர்மனுக்கு பாதி அரசை கொடுத்துருப்பானோ? அதையும் தான் இவன் சூடாக தோற்றுவிட்டானே. சுதிரை வெல்லான் சகுனி தொழில் வழியால் மாதரசே என்னுடைய மன்னவனை வீழ்த்து விட்டான் என்றுதானே பாரதி கூட பாஞ்சாலி சபதத்தில் எழுதுகிறான். அப்படி இருக்கும்போது மூத்த மகனான திருதராட்சனுக்கு மூத்த மகன் என்ற முறையிலும் சூதிட வென்றவன் என்ற முறையிலும் இரண்டு விதங்களிலும் துரியோதனக்குத்தானே அரசுரிமை. இதில் தர்மபுத்திரனுக்கு உரிமை என்ற பேச்சே எழ இடமில்லையே. இப்படியெல்லாம் பலர் பேசி நானே கேட்டிருக்கிறேன். பலர் என்ன பலர், வெளிப்படையாகவே சொல்லுவதானால் தற்காலத்தில் மகாபாரத தொலைக்காட்சி ஒளிபரப்புகளும் கதை சொல்லும் விரிவுரையாளர்களும் இப்படித்தான் கதைத்து கொண்டிருக்கிறார்கள். கதைத்து என்ற சொல்லை தமிழ்நாட்டு முறைப்படி சொல்கிறேன். அதன்றி உங்கள் நாட்டில் பரவலாக பேசப்படும் பொருள் என்று. அடுத்ததாக இவர்களை விரிவுரையாளர்கள் என்பதை காட்டிலும் விரைவுரையாளர்கள் என்பதே பொருந்தும். அப்படி ஒரு அவசரம், அப்படி ஒரு அள்ளித்தெளித்த கோலம். விஷயம் என்னவென்றால், தற்காலத்தில் உபன்யாச மரபும் முறைப்படி ஓதி உணர்ந்து மனனம் செய்து அதன் பிறகு கதை சொல்ல வரும் மரபும் அறவே அற்று போய்விட்டது. மகாபாரதத்தை ஒருமுறை முழுமையாக கற்க வேண்டுமானால் 7 வருஷம் பிடிக்கும் என்று 60களின் உபன்யாச சக்கரவர்த்தியான செங்காலிபுரம் அனந்தராம தீட்சிதர் அவர்கள் சொல்லியிருப்பது தற்போது அவருடைய மகாபாரத உபன்யாச சீடி பதிவாக கிடைக்கிறது. 7 வருடங்கள் ஓதி உணர்ந்த பிறகே உபன்யாச மேடையில் ஏற முடியும். அப்படியும் தொடக்கத்தில் தனக்கு கற்பித்தவருக்கு பின்பாட்டு பாடுபவராக இருந்து பல வருடங்கள் கழித்த பிறகே சொற்பொழிவாற்ற முடியும். தற்காலத்து நிலையை நான் எழுத வேண்டிய அவசியமே இல்லை. இங்கொன்றும் அங்கொன்றும் பார்த்ததையும் கேள்விப்பட்டதையும் கொண்டு வந்து கொட்டு என்ற சண்டமாரதங்கள் அநேகர் இருப்பது அனைவருக்குமே தெரிந்த ஒன்றுதான். பதடியிலிருந்து நெல்லை பிரித்து எடுப்பது பார்ப்பவன் கேட்பவன் வேலை என்றாகிவிட்டது. ஆனால் பார்ப்பவர் கேட்பவருக்கோ அதற்கான தேவையோ உந்துதலோ மிக முக்கியமாக பொழுதோ இல்லாமல் போய்விடுவதன் காரணமாக தற்காலத்தில் கண்டது கற்றவனே பண்டிதன். கண்டது கற்க பண்டிதாவான் என்று பழமொழியே இருக்கிறதே, பழமொழியின் ஒப்புதல் கிடைத்தாகிவிட்டதல்லா? மன்னிக்கவும், இவை அனைத்தையும் கண்டும் கேட்டும் மனம் பொறாமல் எழுந்த சொற்கள். இவை மக்களுக்கு உள்ளதை உள்ளபடி எடுத்துச் சொல்லுவார் அருகிவிட்டார்களே என்ற ஆதங்க மிகுதியால் சொல்ல நேர்ந்தது அம்மட்டே. இப்போது நமக்கு சொல்லப்பட்டும் காட்டப்பட்டும் மீண்டும் மீண்டும் எடுத்தோதப்பட்டும் வரும் மேற்படி முதற்பத்தி சுருக்க உரையில் சில அடிப்படை கேள்விகளை கேட்டு பார்ப்போமா? கேள்வி கேட்டால் அல்லதோ உள்ளதும் அல்லதும் சரிவர புலப்படும். இப்போது இந்த பொதுவான அபிப்பிராயத்தின் அடிப்படையை குறித்து சில கேள்விகளை எழுப்பி பார்ப்போம். விடை எங்கேனும் ஒரு மூலையிலாவது பளிச்சிடுகிறதா என்று தேடுவோம். முதல் கேள்வி. திருதராட்டிரன் பிறவியிலேயே கண் தெரியாதவனாக இருந்த காரணத்தால் பாண்டுவிடம் அரசு தரப்பட்டது என்றால் அரசு ஒப்படைக்கப்பட்டதா அல்லது ஒரு மாற்று அரசனாக தற்காலிக பொறுப்பில் பாண்டு அரசேற்றானா அல்லது பாண்டுவின் நிலை வேறு எதுவுமா? கேள்வி இரண்டு. அரியணையில் அமர்ந்த பாண்டு எப்போது வேட்டைக்கு சென்றான்? அவன் அரசாண்டானா அல்லது வேட்டை மட்டும்தான் ஆடினானா? ஆட்சிக்கு வந்த அவன் தன் பங்காக நாட்டை விரிவுபடுத்த ஏதேனும் செய்தானா அல்லது சும்மா ஒப்புக்கு அரியணையில் அண்ணனுக்கு மாற்றாக அமர்ந்திருந்தானா? முனிவரால் சபிக்கப்பட்டு கானகம் செல்வதாக முடிவெடுத்த பாண்டு திருதராட்டிரனிடம் அரசை ஒப்படைத்தான் என்று சொல்லப்படுகிறது. இப்போது கேள்வி மூன்று. தொடக்கத்தில் மூத்த பிள்ளையான திருதராட்டிரன் அரசனாக பதவியேற்க முடியாமற் போனது அவன் பிறவியிலேயே பார்வையற்றவன் என்ற காரணத்தால் என்றால் இப்போது பாண்டுவால் எப்படி திருதராட்டிரனிடம் அரசை ஒப்படைக்க முடியும்? அவனுக்கு இப்போது பார்வை வந்து விட்டதா அல்லது வேறு ஏதேனும் சிறப்பு காரணம் அல்லது விதிவிலக்கால் இவ்வாறு பாண்டு அரசனிடம் அவனிடம் அரசை ஒப்படைத்தான் அல்லது திரும்ப கொடுத்தான் என்றால் அதே காரணம் அல்லது விதிவிலக்கால் திருதராட்டிரன் தொடக்கத்திலே அரசேற்றிருக்க முடியுமே? ஸ்டேட்டஸ்கோ ஆன்டி என்று சொல்வார்கள் அல்லவா, அந்த முன்னிலைப்பாடு இன்னமும் மாறவில்லையே. அதிலே எந்த மாற்றமும் இல்லாத போது பாண்டுவால் எப்படி திருதராட்டிரனிடம் அரசை ஒப்படைக்கவோ அரியணையில் அமர்த்தவோ முடியும்? சரி, அப்படியே இருந்தாலும் பாண்டு திருதராட்டிரனிடம் அரசை ஒப்படைத்தான் என்றால் என்ன பொருள்? மகுடம் சூட்டினானா? அப்படியானால் மூத்தவனுக்கு இளையவன் திருமுடி சூட்டல் என்ற பட்டாபிஷத்தை செய்விக்க முடியுமா? திருதராட்டிரனுக்கு மகுடம் சூட்டப்பட்டது என்றால் எப்போது யாரால் சூட்டப்பட்டது? பீஷ்மரோ பிடிவாதமாக அரசேற்கவே மாட்டேன் என்றபடி என்று மறுத்தபடி இருக்கும் நிலையில் அவர் எப்படி இவனுக்கு முடிசூட்டி இருக்க முடியும்? அவருக்கு அடுத்த பெரியவர் என்றால் குரு என்ற நிலையில் துருணரோ துரோணரோ கிருபரோ செய்திருக்க முடியுமா? இரண்டுக்கும் சாத்தியமே இல்லை. சரி, போகட்டும், இந்த கேள்விகள் ஒரு புறம் இருக்கட்டும். இப்போது நான்காவது கேள்வியை எழுப்புகிறேன். துரியோதனன் இளவரசன் என்றால் அவனுக்கு எப்போது இளவரசு பட்டம் சூட்டப்பட்டது? முதலில் திருதராட்டிரன் அரசனாகவோ சக்கரவர்த்தியாகவோ இருந்திருந்தால்தானே துரியோதனன் இளவரசனாவதற்கு? என்ன அதிர்ச்சிகளை எழுப்புகிறேனா? ஒன்றே ஒன்று மட்டும் மிக நிச்சயமாக சொல்கிறேன். நான் எழுப்பியிருக்கிற எழுப்பப்போகிற ஒவ்வொரு கேள்விக்கும் வியாச பாரதத்திலிருந்து உரிய மேற்கோள்களை காட்டி, அதாவது அவுட் ஆஃப் கான்டெக்ட் உருவி எடுக்காமல் மிக உண்மையான நேர்மையான மேற்கோள்களை முழுமையாக காட்டி நான் அடையவிருக்கும் ஒவ்வொரு முடிவுக்கும் என்ன அடிப்படை என்பதை சொல்வேன். இதில் ஐயம் கொள்ள தேவையே இல்லை. ஆனால் கேள்விகள் அதிர்ச்சிகரமாக இருக்கலாம், மிக பலருக்கு அப்படித்தான் இருக்கும். அவ்வளவு ஏன், நானே கூட இவற்றுக்கான மூலங்களை படிக்கும்போது அதிர்ந்துதான் போனேன். உண்மை அதிர்ச்சிகரமாக இருந்தாலும் உண்மை உண்மைதான். சகுனி சூதாட்டத்தில் வெற்றி பெற்று அரசை துரியோதனனுடைய கைக்கு மாற்றித்தராத வரையில் துரியோதனன் இளவரசு பட்டம் கூட சூட்டப்படாதவன். சூதாட்ட நிகழ்வுக்கு பிறகு கூட முறைப்படி பட்டாபிஷேகம் செய்து கொண்டு அரசாண்டவன் அல்லன் அவன். அவன் மன்னனாக வந்து வந்தது வாரிசுரிமையாலா அல்லது வஞ்சத்தின் வெறுமையாலா? வாரிசின் உரிமையாலா அல்லது வஞ்சத்தின் வெறுமையாலா என்பது நாம் எழுப்பிக்கொள்ள வேண்டிய கேள்வி. பாண்டவர்களுடைய வனவாச சமயத்தில் கந்தர்வர்களால் சிறைப்பிடிக்கப்பட்ட துரியோதனனை பீமார்ஜுனர்கள் மீட்டு வந்த சமயத்தில், அவமானத்தால் அவன் உயிர்விட துணிந்த சமயத்தில் கர்ணன் எத்தனையோ ஆறுதல் மொழிகளை சொல்லி களத்தையும் துரியோதனனையும் ஒன்றாக கைவிட்டு முதலில் ஓடியவன் இவன்தான். இவன் சொல்கிறான், துரியோதனன் மேற்கொண்ட பிரயோகபேச தற்கொலை முயற்சியை தடுத்து சொல்கிறான், கைவிடச் செய்தாலும் அந்த சமயத்தில் நாம் ஒரு ராஜசூய யாகம் செய்யலாமா என்று கேட்ட துரியோதனனை, உன்னால் அந்த யாகத்தை செய்ய முடியாது என்று சொல்லி அதற்கு மாறாக வைஷ்ணவ பெருவேள்வியை செய்யலாம் என்று ஆலோசனை கூறியது இந்த கர்ணன் தானே. ஏன் அப்படி செய்தான்? துரியோதனன் ராஜசூய யாகத்தை செய்ய முடியாது என்று கர்ணனே சொல்லி தடுத்த அந்த காரணங்கள் யாவை? இவை என் ஐந்தாவது கேள்வியாக வைத்துக் கொள்ளுங்கள். இப்போது தானே கேள்விகளை தொடங்கியிருக்கிறேன். பொறுங்கள், தொடரலாம். அடுத்த இதழில் சந்திப்போமா? வணக்கம்.